நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் ஒரு தம்பதியர் பிரிகின்ற போது அவர்களது பிள்ளைகள் யாரோடு வாழ வேண்டும் என்பது தொடர்பிலான வழக்கை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும். இப்படியாக சைல்ட் கஸ்டடி வழக்கை எதிர்கொள்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் சிட்னி வாழ் சட்டத்தரணி சொலிசிட்டர் திருமதி விஜி தாச்சன் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் விஜி அவர்களே.
வணக்கம்.
இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி உரையாடப் போகிறோம், சைல்ட் கஸ்டடி விவகாரம். ஒரு தம்பதியர் தாம் பிரிவது என்று முடிவெடுக்கிற போது அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகள் யாரோடு வாழ வேண்டும் என்ற முடிவை அந்த தம்பதியரே எடுத்து அதன்படி வாழ முடியாதா என்று சொல்லுங்கள். அதே போன்று எப்படியான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் தொடர்பில் நீதிமன்றத்தின் தலையீடு தேவைப்படுகிறது என்றும் விளக்குங்கள்.
தம்பதிகள் பிரிகின்ற போது அதிகம் அவர்கள் சுமூகமாக பிரிகின்றார்கள் என்றால் அவர்களே பிள்ளைகள் யாரோடு வாழ வேண்டும் என்ற முடிவு எடுத்து அதன்படி ஒரு ஒப்பந்தத்தை தயாரிச்சு அதை ஃபேமிலி கோர்ட்லயே பதிஞ்சு அதன்படி வாழ முடியும். சில இடங்களிலே வேணுமென்றே ஒரு பாட்டி சம்மதிக்காமல் இருக்கக்கூடும். அந்த சூழ்நிலை எப்படி ஏற்படும் என்றால் சில இடங்களிலே குடும்பங்களே வன்முறை இருக்கும், மெனக்கசப்பு இருக்கும். ஒரு தாயோ தந்தையோ தான் தன்னுடைய பணத்தை போட்டு வீடு எல்லாத்தையும் பராமரித்து கொண்டு இருப்பார், மற்றவர்கள் எல்லாத்தையும் வீணடித்துக் கொண்டிருப்பார். அப்படியான சில சந்தர்ப்பங்களிலே சுமூகமாக அவர்களாலே பிரிய முடியாது. அப்படி அவர்கள் பிரியும் போது பிள்ளைகளை தாய் தன்னோடு வர வேண்டும் என்றுவர், தந்தை தன்னோடு வர வேண்டும் என்று அப்படியான சூழ்நிலை ஏற்படும் போதுதான் நீதிமன்றத்தின் தலையீடு தேவைப்படுகின்றது.
சரி, இப்படியாக நீதிமன்றத்தின் தலையீடு தேவைப்படுபவர்கள் இந்த சைல்ட் கஸ்டடி வழக்கை எங்கே தாக்கல் செய்ய வேண்டும், இதற்கான சட்ட உதவிகளை எங்கே பெறலாம், அதே போன்று இலவச சட்ட உதவிகளும் கிடைக்குமா?
அது ஃபேமிலி கோர்ட்லயே தாக்கல் செய்ய வேண்டும். முன்னே பெட்ரல் சர்க்கிட் கோர்ட், ஃபேமிலி கோர்ட்னு ரெண்டு பிரிவுகள் இருந்தன. இப்போது எல்லாம் ஒன்று ஆகிவிட்டு ஃபேமிலி கோர்ட் ஆகிவிட்டது. அதை அவர்கள் ஒரு வக்கீலோட உதவியை நாடி அவர்கள் மூலம் அவர்கள் வழக்கை தயாரித்து பதியலாம் கோர்ட்டிலே. என்று அவர்களுக்கு தாய்க்கோ தந்தைக்கோ எப்படியாக தாங்கள் இதை செயல்பட வேணும்னு அவர்களுக்கு புரியாது. எப்படி அந்த ஃபேமிலி கோர்ட்டை அணுக வேணுமென்றது ஒரு மலைப்பான காரியமாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு வழக்கறிஞரின் உதவியை நாடினீங்கள் என்றால் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி ஃபேமிலி கோர்ட்டை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லாம் உங்களுக்கு சுலபமாக செய்து விடுவார்கள். லீகலே இருந்து இலவச சட்ட உதவியும் இருக்குது. அதற்கு ஒரு இன்கம் வேற இருக்கிறது. தாய்க்கு வருமானம் ஒன்றும் இல்லை, வீட்டு வேலைகள் மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் அவர் அந்த இலவச சட்ட லீகலேடி அணுகலாம். ஆனால் அவர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வீடு சொந்தமாக வீடு ஏதாவது இருந்தால் அப்போ அந்த உதவி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு பிரைவேட் லாயரிடம் போய் அவரிடம் ஒரு காஸ்ட் அக்ரிமெண்ட் எழுதி அப்படியானவர்கள் தங்களுடைய வழக்கை நடத்தலாம்.
ஒரு தாயோ தந்தையோ சைல்ட் கஸ்டடி வழக்கை தாக்கல் செய்கிறார், அந்த வழக்கு நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக பார்க்கிற போது தந்தையை விட தாய்க்கு பிள்ளைகள் மீது அதிக உரிமை இருக்கிறதா? நீதிமன்ற வழக்கை பொறுத்தவரையில் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன?
கூடுதலாக தாய்க்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படியான சந்தர்ப்பங்களில் என்றால் தந்தைக்கு பயங்கரமான குடிப்பழக்கம், குடும்ப வன்முறை அதிகமாக இருக்கிறது. அப்படியான சூழ்நிலைகளில் தான் தாய்க்கு அதிகமான சலுகை இருக்கிறது. மற்றது தாய் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறார் என்றால் மற்றது அவர் இந்த பள்ளியில ஸ்கூல்லே கொண்டே விட்டு எடுத்துக்கொண்டு வர நேரம் எல்லாம் அவரால் செய்ய முடிகிறதாக இருந்தால் அந்த ஒரு இதை ஃபேமிலி கோர்ட் தே வாண்ட் ட்ரை டு லைக் டு டிஸ்டர்ப் இட். ஒரு சூழ்நிலை பழக்கப்பட்டு விட்டால் இப்போ தாயோட ஒரு வீட்டில இருந்து பாடசாலைக்கு போயெல்லாம் வந்து அவர் செட்டில் ஆகியிருந்தால் அதை அவர்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டார்கள். ஆனால் வழக்கமாக எதை பார்ப்பார்கள் என்றால் நிரந்தரமாக எங்கே அவர்களுக்கு ஒரு பெர்மனன்சி இருக்கிறது எந்த சந்தர்ப்பங்களிலே, மற்றது அவருடைய மாரல் ஃபிட்னஸ், மற்றது தாய் சாப்பிடிய உடல்நிலை, மற்றது பள்ளிக்கூடம் பாடசாலை, மற்றது பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் கேட்பார்கள். 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் என்றால் அவருடைய விருப்பத்தை கேட்பார்கள். மற்றது எந்த தாயோ தகப்பனோ யாரோட அந்த பிள்ளைகளுக்கு அதிகம் பிடிச்சிருக்கிறதோ அதுகள் எல்லாத்தையும் அவர்கள் கவனித்து கேட்பார்கள். மற்றது குடும்ப வன்முறை இருந்தால் எல்லாத்தையுமே சீர் தூக்கி பார்த்து கோர்ட்டே ஒரு முடிவுக்கு வரும். சில சிக்கலான இடங்களிலே லாயர்ஸே நீதிமன்றத்திடம் ICL அதாவது இண்டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ் லாயர் அப்பாயின்ட் பண்ண சொல்லி கேட்பார்கள். அப்ப அவர் வந்து பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தான் அவர் இருக்கிறார். தாய்க்கு எது வேணுமோ தந்தைக்கு எது வேணுமோன்றது இல்லை, பிள்ளைகளுக்கு எது வேணும், பிள்ளைகளுடைய நலன் அதுதான் குறிப்பாக அவர் கவனிப்பார். அதாவது உடல் நலன் மற்றது மனநிலை. அது இதற்காக சில நேரங்களில் ஒரு தாயோ தந்தையோ மற்ற பேரண்ட்டுக்கு ஒரு குடிப்பழக்கமோ வன்முறையோ ட்ரக்ஸோ இருப்பதுன்னு கூறினால் அந்த ஐசிஎல் வந்து சில டெஸ்ட் சில பரிசோதனைகள் நடக்கும். அதோடு இதெல்லாம் தொடங்க முன்னாடி இப்பொழுதெல்லாம் சைல்டு இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஆலோசகர் இருப்பார் ஃபேமிலி கோர்ட்ல, இந்த வழக்கை பார்த்து அந்த சைல்டு இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெற்றோர் இருவரையும் அவர்கள் போக சொல்வார்கள். அந்த சைல்டு இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து விட்டு சில நேரங்களில் சில பெற்றோர்கள் அதை அனுமதித்து அதன் முடிவை ஆதரித்து அதன்படி செல்வார். சிலர் அது முடியாது என்று சொன்னால் அப்போ நாங்கள் வந்து பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் பீடியாட்ரிக் சைக்காலஜிஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்து எடுப்போம். அவர் வந்து ரெண்டு பெற்றோரையும் பிள்ளையோட வைத்து பார்த்து பேசி ஒரு முடிவெடுத்து ரிப்போர்ட் கொடுப்பார். அந்த ரிப்போர்ட் சரியான விளைவாக ரிப்போர்ட்கள் $6,000 வரை போகும். மற்றது அதை விட குடிப்பழக்கம் இருப்பதுண்டா அவரை CDT டெஸ்டிங், ட்ரக்ஸ் பழக்கம் இருப்பதுண்டால் ஹேர் ஃபாலிக்கிள் டெஸ்டிங், யூரின் டெஸ்ட், அப்படி எல்லா டெஸ்ட் எல்லாம் செய்து இது எல்லாவற்றையும் பார்த்து தான். இப்போ சில நேரத்தில் சும்மா வந்து ஆக்கள் சொல்வார்கள், என்னுடைய கணவருக்கு இந்த பழக்கம் இருக்குது, என்னுடைய மனைவிக்கு இந்த பழக்கம் இருக்குது, என் மனைவிக்கு மென்டல் ஹெல்த் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்படியான பரிசோதனை செய்து பார்த்து விட்டு தான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள்.
சரி, இப்படியாக நீதிமன்றத்தில் சைல்ட் கஸ்டடி வழக்கை தாக்கல் செய்து நீதிமன்றம் ஒரு ஏற்பாட்டை வழங்குகின்றது. அதாவது தாயோடு பிள்ளை இருக்க வேண்டும், தந்தையை இவ்வளவு நாட்களுக்கு பார்க்கலாம், இவ்வளவு மணி நேரங்களுக்கு பார்க்கலாம் என்று, அல்லது தந்தையோடு இருக்க வேண்டும், தாய் இவ்வளவு நாட்கள் பார்க்கலாம், இத்தனை மணி நேரங்கள் பார்க்கலாம் என்பதான ஒரு ஏற்பாட்டை நீதிமன்றம் வழங்குகிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த ஏற்பாட்டின்படி குறிப்பிட்ட தந்தையோ தாயோ நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது?
அப்போது கன்ட்ரவென்ஷன் என்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கின்றது. இப்போ நீங்கள் வேண்டுமென்றே சில நேரத்தில் நீதிமன்றத்தாலேயே கொடுத்த அந்த ஆர்டர்ஸ் அதை மீறினால் எந்த பெற்றோரை அது தாக்குதோ அவர் வந்து கோர்ட்டில் கன்ட்ரவென்ஷன் ப்ரொசீடிங்ஸ் தாக்கல் செய்யலாம். இது ஒரு பிள்ளை தாயோடு வசிக்கிறது என்றால் தாப்பனிடம் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே சில நேரங்களில் தாய் தடுத்து நிறுத்த பார்ப்பார், இல்லை தாப்பனோடு வசிக்கும் போது தாயோட போகும் சந்தர்ப்பங்களில் தாப்பன் தடுத்து நிறுத்த பார்ப்பார். அது ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்ட பேரண்ட் வந்து கோர்ட்டில் கன்ட்ரவென்ஷன் ப்ரொசீடிங்ஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ அதில் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இருந்தால் அதற்கு கண்டித்து விட்டு விடுவார்கள். வேண்டுமென்றே பின்பற்றாவிட்டால் அதுக்கு ஃபைன் பிரஷரை தண்டனை எல்லாம் இருக்கிறது.
இதேவேளை சில தம்பதியருக்கிடையில் இன்டர்வென்ஷன் ஓர்டர் இருக்கக்கூடும், அதாவது நீதிமன்றத்தின் ஆணையை பெற்றிருப்பார்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காத வகையில். இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு தந்தையோ தாயோ தனது பிள்ளையை எப்படி பார்வையிடுவது?
இன்டர்வென்ஷன் ஆர்டர் எடுத்திருந்தால் அது வயது குறைந்த பிள்ளைகள் என்றால் கண்டாக்ட் சென்டர்ல சந்திக்கிறது, அதாவது சூப்பர்விஷன் கண்டாக்ட் சென்டர்ஸ் என்று இருக்கிறது. அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் சிட்னியில சொல்லுவார்கள். அப்படி ஆர்டர்ஸ் இருந்தால் பிள்ளைகளையும் அது அது மாதிரி அந்த 10 வயது குறைந்த பிள்ளைகள் என்றால் இது கண்டாக்ட் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே சூப்பர்விஷன் இருக்குது, கண்காணிப்பதற்கு ஆக்கள் இருக்கிறார்கள். அந்த இடங்களிலே தான் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சந்திக்க வேணும். தாயோ தந்தையோ சந்திக்க மாட்டார். ஒரு ஒரு என்ட்ரன்ஸாலே பிள்ளையை கொண்டு போய் தாய் கொடுப்பார், உள்ளே தந்தை இருப்பார், பிள்ளை அங்கே போய் தந்தையோடு விளையாடும், சூப்பர்வைசர் இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். எப்படி பிள்ளையும் தாப்பிடும் என்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணோட கவனிப்பார். ஏதாவது பிள்ளைக்கு அசௌகரியம் வருதோ பிள்ளைக்கு ஒரு பிடிக்கவில்லையோ உடனே அந்த நேரத்தில் அந்த கண்டாக்டர் நிறுத்தி விடுவார்கள். அதன்படி கோர்ட்டுக்கு அவர்கள் ரிப்போர்ட்டும் கொடுப்பார்கள்.
இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி, அதாவது நீதிமன்றத்தில் சைல்ட் கஸ்டடி வழக்குகள் 3-4 ஆண்டுகள் என்று கூட இழுபடக்கூடும். அப்படியான சந்தர்ப்பங்களில் உதாரணமாக ஒரு தந்தை தனக்கான உரிமையை கோரி அவர் வழக்கு தாக்கல் செய்கிறார், அந்த பிள்ளை தாயோடு இருந்தது என்றால் அந்த காலப்பகுதி முழுவதும் அந்த பிள்ளை யாருடன் இருக்கும்? தந்தை அந்த பிள்ளையை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதா?
தாயோட இருக்கும், தாப்பிலே பார்த்து பார்த்து வரும். தொடக்கத்திலே கண்டாக்ட் சென்டர்ல விடுவோம். வழக்குக்கு போனோடையிலே இடையில ஒரு இன்டரிம் ஆர்டர்ஸ் இருக்கும், அங்கே இன்டரிம் ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் படி தாய் பிள்ளையை தாப்பிள்ளம் பழக விட வேண்டும். சில நேரங்களிலே சரி கண்டாக்ட் சென்டர்ல இருக்கும் போது சரி, சில நேரங்களிலே அப்புறம் தனியாக அவர்கள் பார்த்து ஓகே தாப்பிளும் பிள்ளையும் நன்றாக பழகிறார்கள் என்றால் சரி. ஆனால் பிள்ளை வந்து சொன்னா தாய்க்கு தாப்பன் இப்படி செய்யறார், நான் இருக்கும்போது குடித்தார், இல்லை இந்த குடித்த நேரத்துக்கு கொண்டு வந்து தாப்பன் விடவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா நாங்கள் அவருடைய வக்கீலுக்கு ஒரு கடிதம் போடுவோம். கடிதம் போட்டு உடனே ஒரு ஏர்ஜென்ட் அப்ளிகேஷன் நாங்கள் ஃபேமிலி கோர்ட்ல தாக்கல் செய்வோம். அதை செய்து அவருடைய அந்த அவருடைய இன்டர்வியூ மாடலை நாங்கள் மாற்றி அமைப்போம். இப்படியான சிச்சுவேஷன் நாங்கள் ஐசிஎல் வைப்போம், உடனே ஐசிஎலுக்கு அறிவிப்போம். அப்போ ஐசிஎல் அதில் உடனே இன்டர்வியூ பண்ணுவார் ஐசிஎல். அது வந்து இண்டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ் லாயர்.
சரி, சைல்ட் கஸ்டடி வழக்கை எதிர்கொள்கின்ற தாயோ அல்லது தந்தையோ ஒரு தனியார் சட்டத்தரணியை வைத்து இந்த வழக்கை நடத்துகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட எவ்வளவு வரைக்கும் அவர்கள் செலவிட வேண்டியிருக்கும்?
பிரைவேட்டாக நீங்கள் ஒரு லாயரிடம் போனீங்கள்னா குறைந்தது ஒரு செலவு 10,000-12,000 நீங்கள் பார்க்குறீர்கள். அது சில பேர் வந்து சில இடங்களிலே தங்களுடைய பிரஸ்டீஜுக்காக வேண்டி அதிகமாக இந்த குடிப்பழக்கம் வன்முறை உள்ள ஆண்களுக்கும் இந்த ஒரு பழக்கம் இருக்குது. நான் பாடம் படிப்பதுக்காக வேண்டி இந்த வழக்கை நடத்த வேணும் என்று அப்படி நடத்தும் இடங்களிலே என்னுடைய அனுபவப்படி 25,000 மேலேயும் வந்திருக்கிறது.
மிக நன்றி விஜய் அவர்களே. சைல்ட் கஸ்டடி விவகாரம் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.